பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பான பிதாவே, உம்முடைய மகா பரிசுத்த நாமத்தை தொழுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே, மாறாத எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தளிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிற ஆவியான தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தாவியனவரே, எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்க. குறிப்பா எங்கள் ஒவ்வொருடைய சிந்தனைகள் நினைவுகள் அலைக்கழியாதபடி, பிசாசு எங்கள் சிந்தனைகளை மேயாதபடி, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருடைய சிந்தையும் ஆவியானவரே நீர் ஆட்கொள்ள வேண்டும். ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த வேளையிலே நீர் ஆவியானவரே அசைவாட வேண்டும், அசைவாட வேண்டும், அசைவாட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவேன், ஆவேன், ஆவேன். தாபுக்காரும் சில வசனத்தை வாசிப்போம். என்னோட கூட்டத்திற்பு கொள்ளுங்கள், அப்போ சில நடவடிக்கை முதலாம் அதிகாரம் அதில் நான்காம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கின்போமே. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ சில நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனங்களை நாம் வாசிக்கின்போம்.
அன்றையும் அவர்கள்
சரி, ஜோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இங்க ரெண்டு விதமான ஞானஸ்தானத்தை இந்த இடத்துல நாம பார்க்க கூடியதா இருக்கிறது. ஒன்று ஜலத்தினாலே நாம் பெறுகிற ஞானஸ்தானம், மற்றது பரிசுத்தாவியினாலே நாம் பெறுகிற ஞானஸ்தானம். ஜலத்தினாலே நாம் பெறுகிற ஞானஸ்தானம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் நமக்கு தர முடியும். ஆனால் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை எந்த மனுஷனும் தர முடியாது, எந்த ஊழியக்காரன் நமக்கு கொடுக்க முடியாது. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு இதை தர முடியும். See the different place. தண்ணி ஞானஸ்தானம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கப்படும். ஆனால் பரிசுத்தாவியான ஞானஸ்தானமோ எந்த மனுஷனால் கொடுக்க முடியாது. அது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு வழிமுண்டாகட்டும். இதை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். ஆகவே எனக்கு அருமான தேவட பிள்ளைகளே, ஆவியானவருடைய ஞானஸ்தானம், பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்தானம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தர முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாண்டும் ஸ்தோத்திரம். சரி, இங்க ஆண்டவர் இயேசு சொன்னாரு, பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை சில நாளைக்குள்ளே நீங்க பெற்றுக் கொள்வீர்கள், அதுவரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள், புறப்படாதிருங்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். இந்த கட்டளையை மனதிலே கொண்டுதான், இந்த வசனத்தை மனதில் வைத்துதான் அப்போஸ்தலர்களோடு கிட்டத்தட்ட 120 பேர் எருசலேமிலே மேலறையிலே மேல்வீட்டிலே காத்திருந்தார்கள். ஏனென்றால் பரிசுத்தாவியாருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வாக்கு திட்டத்தை மனதில் கொண்டு ஆண்டவர் இயேசுடைய அப்போஸ்தலர்களோடு ஈவன் மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் உட்பட 120 பேர் மேல்விட்டரையிலே காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்து ஜபத்திலே தரித்திருந்த நேரத்திலே ஆண்டவர் சொன்ன வாக்கு திட்டத்தின்படி, அதாவது 50வது நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாளின் போது, தேவ ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இருக்கிறது. அந்த பெரிய சத்தம் உண்டானது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேலும் அங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு பேரும் வந்து இறங்கிறதுக்கு அல்ல, அந்த முழக்கம் போன்ற பெரிய சத்தம் உண்டானதுக்கு அடிப்படை காரணம் அப்போஸ்தலர்களும் அவர்களோடு கூடியிருந்தவர்களும் இருந்த இடத்தை சுற்றிலே இருக்கிற ஏராளமான ஜனங்கள் இவர்கள் இருக்கிற இடத்தை தேடி வருவதற்காக தேவனாலே அந்த காரியம் உண்டானது. நீங்க இரண்டாம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2:6 பார்த்தீங்களா இருந்தால் அந்த பலத்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து அப்படின்னு எழுதப்பட்டது. ஆகவே அந்த பெரிய முழக்கம் போன்ற பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போன்ற சத்தம் எதற்காக என்றால் திரளான ஜனங்கள் அவர்கள் கூடியிருந்த இடத்துக்கு தேடி வரும்படி அந்த பெரிய முழக்கம் போன்ற ஒரு சத்தம் உண்டாயிடு. இப்ப என்ன கவனிங்க, அப்படி ஏராளமான ஜனங்கள் கிட்டத்தட்ட 17 விதமான மொழிகளை பேசக்கூடிய ஜனங்கள் இந்த சத்தம் கேட்டபோது அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். சோ ஆயிரக்கணக்கில் அந்த ஜனங்கள் கூடி வந்த போதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி முதலாவது பிரசங்கத்தை செய்கிறார். அவர் எழும்பி அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வேண்டியதுக்கு காரணம் அடிப்படை என்னவென்றால் இந்த 120 மேலும் ஆவியானவர் அக்னி மயமாக வந்து இறங்கின போது இவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் பேசின விதத்தை பார்த்து கூடுகின்ற ஜனங்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள், இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது என்று நினைத்திருக்கிறார்கள். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. ஆவியானவர் அக்னிமயமாக அந்த அவ்வளவு 120 வந்து இறங்கின போது அவரவர்கள் ஆவியினால நிரப்பப்பட்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அவர்கள் பேசின விதத்தை பார்த்த சூழ நின்ற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன நினைத்திருக்கார்கள், இவர்கள் மதுபானம் பண்ணியிருக்கார்கள் என்று நினைக்கிற அளவுக்கு அவர்கள் ஆவியினாலே நிரம்பி தங்களை மறந்து தேவனை புகழ்ந்து தேவ மகத்துவங்களை பேசியிருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள், ஆவியினால நிரம்பின ஒரு மனுஷன், நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் குடிகாரன் போல இருப்பானோ? இங்க பாருங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட போது அவர்கள் தேவனை தொழுது கொண்ட விதத்தை அந்நிய பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்த விதத்தை பார்த்தபோது இவர்கள் என்ன நினைத்திருக்கார்கள், குடிகாரர்கள் மதுபானம் பண்ணியிருக்கிறார்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த 120 ஆண்கள் பெண்கள் உட்பட அப்போஸ்தலர்கள் உட்பட தங்களை மறந்து தேவனை புகழ்ந்து தேவ மகத்துவங்களை சொல்லி 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 தேவனை ஆராதித்திருக்கார்கள், தொழுது கொண்டிருக்கார்கள். அப்பொழுதுதான் பேதுரு எழும்பி பிரசங்கப்படுகிறார். அந்த பிரசங்கத்திலே ஆவியானவர் அசைவாடு கிட்டத்தட்ட 3,000 ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு சபை ஆரம்பமானது. நன்றாய் கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்த போதுதான் சபை ஆரம்பமானது. பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். சபைக்கு தலை கிறிஸ்து, சபைக்கு தலை கிறிஸ்து. ஆனா சபையை சபை ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தது ஆவியானவர். ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேலும் மற்றும் 120 இறங்கின பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ண போது ஆவியானவர் அங்கே அசைவாட ஆவியானவர் வந்திருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே செயல்பட 3,000 அன்றைக்கு அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு சபை ஆரம்பமானதுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாகட்டும். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் செயல்பட காரியங்கள் நடக்கிறது பாருங்க. இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன், கொஞ்சம் கவனிங்க கவனிங்க, நான் கொஞ்சம் ஆறுதலா பேசுவேன், நீங்க விளையாட்டு விட்டுருக்க நன்றா விளையாடுங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுவது என்பது ஒரு நாள் அனுபவம். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறது என்பது தொடர்ச்சியான அனுபவம். See the difference. நன்றாய் விளையாடுங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறது ஒரு நாள் அனுபவம். ஆனால் பரிசுத்த ஆவியாக நிரப்பப்படுகிறது என்பது தொடர்ச்சியான அனுபவம். அதாவது நாம் வாழ்நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்க. சரி, பெந்தைக்கோத்த நாளில் என்ன நடந்திருக்குது? அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கார்கள், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள். சரி, ஒல்லி வண்டாய். இப்ப ஒவ்வொரு தடவையும் அவர்கள் மேலே பரிசுத்தாவி வங்கி வந்து கொண்டிருக்க போறாரா? நோ நோ நோ. ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்களை மறுபக்கங்களை தட்டிக்கொண்டு போவீங்களாக இருந்தால், உதாரணமாக 4 அதிகாரத்துக்கு நீங்க போவீங்களாக இருந்தால், அவர்கள் ஜபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் ஆவியினால நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப பெந்தைக்கோத்த நாளிலே பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள் தானே? அந்த பெந்தைக்கோத்த நாளிலே பரிசுத்தாவியால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் தானே? ஆனால் 4 அதிகாரத்துக்குள்ள போகும் பொழுது அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சோ அதுக்கு பிற்பாடு நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஆவியானோட நடவடிக்கைகள் சொல்றது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ஏனென்றால் இந்த ஆவியானவர் தான் அப்போஸ்தலர்களை நடத்தி இருக்கிறார். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. என்னுடைய இதய பாரம் என்னவென்றால், நான் இந்த செய்தியை சொல்றதுக்கு எல்லாரையும் முழுச்சபையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று தான் விரும்பினேன். ஆனால் நமக்கு சூழ்நிலை இடம் கொடுக்கல. ஏனென்றால் கவனிங்க, கவனிங்க, ஆவியானவரை குறித்த அறிவு தெளிவு சபைக்குள்ள பெருகப்படும் என்று நான் அடித்து சொல்லுவேன். இன்றைக்கு ஆவியானவருக்கு தேவனுடைய பிள்ளைகள் அந்நியர்கள் போல மாறிடக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்றது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். தட்ஸ் ஆல். பட் வெரி நெக்ஸ்ட் வெர்ஸ், அடுத்த வசனம் என்ன சொல்றது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. அங்கால சொல்றது ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியானால் சிருஷ்டிப்பிலே ஆவியானவர் இருந்திருக்கிறது நாம பார்க்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? சரி, இப்ப வேதத்தின் கடைசி பக்கம், வேதத்தின் வெளிப்படுத்த விசேஷம் 22:17 நாம போகும் பொழுது அங்கே சொல்லப்படுறது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களா. சொல்ல போனால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், இன்னும் ஒரு படிப்பேல போனால், வேதத்தின் 1 அதிகாரம் 1 பக்கத்தில் இருந்து வேதத்தின் கடைசி அதிகாரம் கடைசி பக்கம் வரைக்கும் ஆவியானுடைய கிரியைகளை செயல்பாடுகளை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது, படிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே ஆவியானவரை குறித்த அறிவு சபைக்குள்ள பெருகணும், பெருகணும், பெருகணும். சபை என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும், எனக்கு ஆவியான குறித்த அறிவு இன்னும் போதையில்லை, போதவில்லை என்று நான் அங்கலாய்க்கிறேன். எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளே, வெற்றியுள்ள வாழ்வு, வெற்றியுள்ள வாழ்வு பரிசுத்த ஆவியோடு நாம் வைத்திருக்கிற நெருக்கமான ஐக்கியத்தில் தான் தங்கியிருக்கு நான் அடித்து சொல்வேன். நன்றாய் கவனிங்க. ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளவர், அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆவியான பிதாவானவர் எப்படி இருக்கிறாரோ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ, அதே போல ஆவியானவரும் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். நன்றாய் பழைய கொள்ளுங்க, இவங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். ஒரு வசனத்தை நான் சொல்லுவேன் இருந்தா, மத்த 28 அதிகாரம் கடைசி பதிவுகளை போகும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இல்லையா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து. இதுக்குள்ள இன்னும் ஒரு குறிப்பு நான் சைட்டால் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்ன தெரியுமா? பிதா குமாரன் பரிசுத்தாவி, மூன்று பேர் இல்லையா? மூன்று பேர். ஆனா என்ன சொல்லப்படுது அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில், நோட் நாமங்கள். ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவி, அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமங்களிலே ஞானசம் கொடுங்கன்னு சொல்லி ஏ சொல்லிக்கணும், அப்படி சொல்லல. அப்படி ஏசு சொன்னாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க. நீங்க தேவத்துவத்தை புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். என்ன தெரியுமா? நான் மூன்று கடவுளை ஆராதிக்கல, பட் ஒரே தேவன் நமக்கு உண்டு, பிதா குமாரன் பரிசுத்தாவி. அதோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சவில்லை,
ஒன்றில் மூன்றாகவும் மூன்றில் ஒன்றாகவும் இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தமிழிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது திரி ஏக தேவன். திரி என்றால் மூன்று, ஏக என்றால் ஏகம் என்றால் ஒன்று. சோ திரி ஏக தேவன், மூன்றில ஒன்றாக ஒன்றில மூன்றாக இருக்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர் என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். ஆகவேதான் எபேசியர் 4:30 நாம் வாசிப்போமே. எபேசியர் 4:30 சீக்கிரம் பாருங்க, நமக்கு தெரியாது போகணும். எபேசியர் 4:30 வாசிக்க கேட்போமே. சரி, மீட்கப்படு நாள் என்றால் என்ன? இங்க இங்க ஒரு ரகசியத்தை பாருங்க. ஏற்கனவே நாம மீட்கப்பட்டிருக்கிறோம், ரைட்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ரட்சிப்பு, சல்வேஷன் சொல்றோம். பட் இங்க சொல்லப்படுகிற மீட்பு, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் அவரோடு செல்லுகிற, ஏகமாய் பறந்து அவரை சந்திக்கிற மீட்பை குறித்து சொல்லப்படுறது. அப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் அவரை சந்திக்கிறதுக்கு இருக்கிற மீட்புக்கு நாம கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம் பரிசுத்தம் வேணும். அவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன செய்யணும்? துக்கப்படுத்தாதிருங்க. நிறைய கவனிங்க, ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர், அவரை நாம் துக்கப்படுத்த முடியும். இந்த உண்மையை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய கவனிங்க, ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர், பிதா ஆள் தத்துவம் உள்ளவர், குமாரனாக இயேசு ஆழ்த்தத்துவம் உள்ளவர், அதுபோல ஆவியானவரும் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். ஆகவே அவரை நாம் துக்கப்படுத்த முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அறிவார தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க, நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கவனிங்க. நல்ல உள்ளங்களை இலகுவில துக்கப்படுத்த முடியும், சொஸ்த மனம் உள்ளவர்களை இலகுவில துக்கப்படுத்த முடியும். ஆனால் கடின உள்ளம் கொண்டவர்கள், முரட்டாட்டம் பண்றவர்கள், அப்படிப்பட்டவர்களை இலகுகளை நீங்க புண்படுத்த முடியாது. ஆனால் நல்ல உள்ளம் கொண்டவர்கள், இலகின உள்ளம் கொண்டவர்கள், உள்ளம் கொண்டவர்கள், சொத்த மனம் உள்ளவர்களை இலகுகளை நீங்க துக்கப்படுத்த முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு காரியத்தனை கூட சொல்லட்டுமா? ஒரு சிறு பிள்ளையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு ரெண்டு வயசு மூன்று வயசு ஒரு பிள்ளை எடுத்துக்கொள். அந்த பிள்ளைய பார்த்து நீ கிட்ட போய் உடனே அந்த பிள்ளைங்க, அதுக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்ல, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனபலம் இல்ல. அந்த பிள்ளையோட உள்ளம் வந்து செம்மையாக இருக்குது, மென்மையாக இருக்குது. ஆனா அதே பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாக புட்பாடு நீ கிட்ட போய் சொல்லுமா, நீ முறைச்சா அது முறைச்சு. ஏன்னா இப்ப அந்த உள்ளம் இல்ல, அது வளர்ந்துட்டு. சோ ஆகவே நான் சொல்ற வந்த காரியம் என்ன பண்றால், சொத்தான உள்ளங்களை, சொத்த மனம் உள்ளவர்களை, நல்ல உள்ளம் கொண்டவர்களை இலகுவில புண்படுத்த முடியும், துக்கப்படுத்த முடியும். ஆவியானவர் ஹீஸ் வெரி சாஃப்ட் அட் எண்ட், ஆவியானவர் மிகவும் மென்மையானவர், மிகவும் சொத்தானவர். அவரை இலகுவில துன்பப்படுத்த முடியும், துக்கப்படுத்த முடியும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அவரை துக்கப்படுத்த முடியும். என் உள்ளத்தில் எழும்புகிற அருவறுப்பான நினைவுகள், என் உள்ளத்தில் எழும்புகிற தவறான நோக்கங்கள் அவரை துக்கப்படுத்த முடியும். நாம களவு செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், கொள்ளையடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம். குட், நல்லது. ஆனால் நம்முடைய இருதயத்திலே விழுங்குகிற நினைவுகள், அருவறுப்பான சிந்தனைகள், அருவறுப்பான கற்பனைகள், தவறான நோக்கங்கள், மற்றவனுக்கு தெரியாத பிழையான காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறது, அவைகள் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. லிசன் டு மீ ப்ளீஸ். கொரிந்தியர் நாம வாசிக்கும் பொழுது, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றும், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்ப நாம் தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம், டோன்ட் ஃபோர்கெட் இட் ப்ளீஸ். எனக்கு சேர்த்து பிரசங்கப்படுற தேவன் கேட்க, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே ஆவியான தேவன் வாசமாக இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்ப ஒருவன் இதை அங்கே கீழே எழுதப்பட்டிருக்குது, ஒருவன் இதை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன். இன்றைக்கு துர்க்கிரியர்களுக்கு வேத சொல்றபடி துர்க்கிரியர்களுக்கு கட்ட செயல்களுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனு புத்திரன் இருதயம் அவனுக்குள்ள துணிகரம் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்ற வசனத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் மாறுவதில்லை, தேவனுடைய வசனம் மாறுவதில்லை, தேவனுடைய ஆவியானவர் மாறுவதில்லை, தேவனுடைய நியாய தீர்ப்பு மாறுவதும் இல்லை. நம்முடைய சரீரம் தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம். ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். இவரை நாம துக்கப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. இலகுன்னு அவர் துவண்டு போய்விடுவார், துவண்டு போய்விடுவார். நாம் ஒரு தப்பை பண்ணும் பொழுது, நாம் ஏதாவது ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு ஒரு உணர்த்துதலை தருவார், ஒரு உணர்த்துதலை தருவார், ஒரு கண்டிப்பு பாவத்தை கண்டித்துல தரும் ஒரு உணர்த்துதலை தருவார். நாம் அதை மீறி செயல்படுவோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து நமக்குள்ள அந்த காரியத்தை செஞ்சுட்டே இருப்பார், உணர்த்திட்டே இருப்பார். என்னதான் இருந்தால் நீ கதைச்சது தப்பு, என்னதான் இருந்தாலும் நீ செஞ்சது பிழை, என்னதா இருந்தாலும் நீ இப்படி நடந்திருக்க கூடாது என்கின்ற ஒரு வருடல், ஒரு உணர்த்துதல், ஒரு உந்துதல் சக்தி ஆவியானவர் நமக்குள்ள தந்துட்டே இருப்பார், ஒரு சமிச்சு தந்துட்டே இருப்பார். இப்ப நாம என்ன செய்யறோம், அதை மீறுறோம், அதை ஓபக்கம் பண்றோம். நாம் ஆவியானவர் நமக்கு தருகிற அந்த உணர்வை மீறி ஓபக்கம் பண்ணி நம்முடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நாம தொடர்ந்து நம்முடைய பாவ காரியங்கள் சிந்தனைகளிலே தொடர்ச்சியாக இருப்போமாக இருந்தா என்ன நடக்கும் தெரியுமோ, ஆவியானவர் மௌனமாகிறார். அதற்கு பின்பாடு நாம செய்த பிழையை உணரத்தக்கிற உணர்வே நமக்கு இல்லாமல் போயிடும். இப்ப நான் ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், என்னோட கூட தெரிந்து கொள்ளுங்க. ஏசாயா 11:16 ரெண்டாம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். சீக்கிரமா வாங்க, ஏசாயா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 11:2 ரெண்டாம் மூன்றாம் வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். படி. நன்றி கபடிங்க. இங்க ஆவியானவரை குறித்து சொல்லப்படுறது. இன்றைய செய்தியின் தலைப்பு ஆவியானவர் ஆற்றும் அருப்பணிகள். ஆவியானவர் ஆற்றும் அருப்பணிகள். நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர், நமக்குள்ளே வாசமா இருக்கிற ஆவியான தேவன் நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார் என்பதை குறித்த சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். காரணம், நீங்க ஒவ்வொருவரும் ஆவியானோடு இணைந்து இசைந்து ஆவியோடு நெருக்கமான ஒரு உறவை நீங்க வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த செய்தியின் சாராம்சம். கத்தர்களே, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. நானே கவனிங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. அப்ப நாம பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிறார். இப்ப நாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணும் பொழுது, நாம ஏதாவது ஒரு பிளவடும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார். நீ செஞ்சது தப்பு, நீ கதைச்சது தப்பு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்திட்டே இருப்பார், உணர்த்திட்டே இருப்பார். அந்த உணர்த்துதலை நாம மீறி அதை நாம மேற்கொண்டு ஓபக்கம் பண்ணி தொடர்ந்து நம்முடைய மாமிசத்தில் நம்ம நடப்புமாக இருந்தால் ஆவியானவர் அமைதியாகிறார். பிறகு என்ன தெரியுமா, ரோமர் 21:21 சொல்லுது, உணர்வில்லாத அவங்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. எனக்கு அதை படிக்கும் பொழுது உண்மையாக எனக்கு பயமா இருக்குது. வெளிப்படையா சொல்றேன், இது தேவனுடைய வசனம் மாறாது. எனக்கு சரிதான் பிரசவம் பண்றேன், பிரசவம் பண்றேன். இப்ப தேவ ஆவியானவர் நமக்குள்ள தருகிற உணர்த்துதல்களை நாம மீறி நம்முடைய மாமிசத்துல நாம நடப்பமாக இருந்தால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மௌனமாக இருவாரு. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நாட்கள் போக என்ன இருக்கு தெரியுமோ, உணர்வில்லாத இருதயம் என்ன செய்யுமா, இருள் அடைந்து திரும்ப பழைய நிலை, திரும்ப பழைய என்னதான் ஏற்கனவே இருளாகத்தானே நாம் இருந்தோம். அந்தகாரமாகவே இருந்த நம்மை ஆச்சரியமான உள்ளிடத்துக்கு கொண்டு வந்தார் ஆண்டவரே. அப்ப இப்ப என்ன நடக்குது, ஆவியானவர் நமக்குள்ளே தருகிற அந்த உணர்வை நாம மதிக்காமல் அதை விதிச்சு நடக்கும் பொழுது ஆவியானவர் மௌனமாகி விடுகிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் போக என்ன நடக்குது, என்ன நடக்குது, உள்ள கொழுந்து போகுது, என்ன நடக்குது, உணர்வு இல்லாம போகுது. அதுக்கு பிற்பாடு அவருடைய இருதயம் என்ன செய்யும், இவர்கள் அடைந்த திரும்பவும் பழைய ஆபியானவருடைய வருடத்தில் தேவனுடைய பிள்ளை நிகர்ந்து கீப்பிங் தி கைடன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான் ஆபியானோட வருடத்தில் ஃபாலோ பண்ணணும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்க்கிறேன். முழுக்க முழுக்க ஆவியானவர்கள் நன்றாக கவனிங்க, இயேசுடைய பிறப்பில் ஆவியானவர் கிரியை செஞ்சிருக்கிறார். ஏனென்றால் கேப்ரியல் மரியாள் கேப்ரியலை பார்த்து கேட்கிறார், நான் புருஷனை அறியேனே இது எங்கருமா. தேவத்தினுடைய பதில் என்ன, பரிசுத்த ஆவி உண்மையில வரும், உன்னதமான பலம் உண்மையில நிழலிடும். அப்படித்தானே, பரிசுத்த ஆவி உண்மையில வரும், உன்னதமான பலம் உண்மையில நிழலிடும், உள்ளத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவடைய குமாரன் எனப்படும். சோ அப்ப இயேசுடைய பிறப்பில தேவ ஆவியானவர் கிரியை செய்திருக்கார். நன்றாக கவனிங்க, இயேசுடைய பிறப்பிலே ஆவியானவர் கிரியை செய்திருக்கார். இயேசு கிறிஸ்து பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வரும் பொழுது, பகிரங்க ஊழியத்துக்கு வரும் பொழுது ஞானஸ்தானம் எடுக்கிறார் முதலாவது போய். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் புறா உருவம் கொண்டு அவர் மேல இறங்கி வந்தார். இங்க ஒரு குறிப்பு சாய்ச்சால சொல்லட்டுமா, ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இறங்கி இயேசு மேல வந்தது இயேசு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டதுக்கு அடையாளமாக அல்ல, ஞானஸ்தானம் கொடுத்த யோவா ஸ்நானகன் இயேசுவை தேவட குமாண்ட அடையாளம் காணுவதற்காக ஆவியானவர் புறாவுருவம் கொண்டு அவர் மேல வந்தார். எவர் மேல ஆவியானவர் வந்து இறங்கிறதை நீ காண்கிறாயோ அவரே அவரே ஜலத்தினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப யோவான் ஸ்நானனுக்கு இயேசு யார் என்று அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இயேசு மேல இறங்கி வந்தார். கவனிங்க, இயேசுடைய பகிரங்க ஊழியத்தில் ஆவியானவர் இறங்கி அவர் மேல வந்தது நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்படியே அவர் ஊழியத்துக்குள்ள போகும் பொழுது, தாம் வளர்ந்து ஊடாகிய நாசரேத்துல போய் எப்ப ஆலயத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன சொன்னாரு, கத்தருடைய கத்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் ஆவியானவர் இயேசு மேல இருந்திருக்கிறார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் வனாந்திரத்துக்கு போகும்படி ஆவியானவர் அவரை ஏவினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி சர்வத்தில் பலவீனமாக இருந்த போது அவர் ஆவியான பலத்தில் திரும்பி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 10:38 போகும் பொழுது, அப்போஸ்தலர் 10:38 போகும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவனோட கூட இருந்தபடியா நன்மை செய்தவர்கள் பிசாசு வல்லமையாக்கப்பட்டவர் குணமாக்கிறவராக சுத்தித்திருந்தார். அப்ப இயேசுவானவருடைய பிறப்பில் இருந்து அவருடைய மரணம் வரைக்கும் முழுக்க முழுக்க ஆவியானவரை அவர் டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் என்பதே சத்தியம் உண்மை. நன்றே கேளுங்க, அதை போலவே அப்போஸ்தலர்களும் அதே போல ஆவியானவர் அதையே அவர்களும் டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தேவான் எடுத்துக்கொள்ளுங்க, ஸ்தேவான் 7 அதிகாரத்தில் அவன் செஞ்சிருக்கிற பிரசங்கத்தை நான் பார்த்து பிரமித்து போறேன். எவ்வளவு கிரமமாக ஆபிரகாமில் இருந்து தொடங்கி எவ்வளவு கிரமமாக அந்த பிரசங்கத்தை நீண்ட அதிகாரம் அது பிரசங்கத்தை அவன் செஞ்சிருக்கான் பார்த்தபோது அவனுக்கு இருந்த வேத அறிவை குறித்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நன்றே கவனிங்க, அந்த பிரசங்கத்தை அவன் முடிக்கும் பொழுது அவன் என்ன சொன்னா தெரியுமா, வணங்கா களத்துள்ள ஜனங்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். சேவாட பிரசங்கம் என்ன, உங்கள் பிதாக்களை போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அதை கேட்டபோது யூதர்கள் எல்லாரும் மூர்க்க வரி கொண்டு கல்லெடுத்தார்கள் சொல்லி நாம பார்க்கிறோம். அவனுடைய கொலை செய்ததுக்காக அப்ப அடுத்த வருஷம் கீழே பார்த்தா சொல்லப்படுது, அவனோ பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானம் திறந்திருக்கிறதையும் இயேசுவானவர் பிதாவின் வலது பாசத்தில் நிற்கிறதையும் நான் காண்கிறேன். எப்பொழுது ஆவினால் அவன் நிரம்பின பொழுது தரிசனங்களை காண்கிறான், வானம் திறந்திருக்கிறதை காண்கிறான், தேவ ஆவியானவர் செயல்படுவதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனை அசாதாரணமான காரியங்களுக்குள்ளே கொண்டு போகிறது ஆவியினுடைய தத்துவம், ஆவியோட காரியமாகும். இந்த வெறும் மாமிசத்தில, இந்த வெறும் புத்தியில நாம ஆண்டவருக்காக எதையும் ஒன்றை சாதிக்க முடியவே முடியாது, முடியாது, முடியாது. இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது ஆவினால் பிறப்பதெல்லாம் ஆவியாக இருக்கும், தெரியவில்லையா? மாமிசத்தினால் பிறப்பதெல்லாம் மாமிசமாக இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு கத்தி கத்தி பிரசனம் பண்றது, ஆவியான விதத்தில் செயல்படாவிட்டால் இதுல என்ன இருக்குது? ஆகவே நான் என் பிரசங்கத்துக்கு முதல்ல ஆவியான பத்தி சொல்லுவேன். ஆவியானவரே, நீர் எனக்குள்ளே இருந்து பேசு, உமக்கு பேசுறதுக்கு ஒரு மனுஷன் வேணும், என்ன பயன்படுத்தும். ஆவியானவரே எனக்குள்ளே இருந்து பேசும், ஆவியானவரே எனக்குள்ளே இருந்து ஊழியம் செய்யும் என்று நான் கேட்கறது உண்டு, செபிக்கிறது உண்டு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அவர் எனக்குள்ள கிரியை செய்யாவிட்டால் எனக்கு பேசவே வராது என்று எனக்கு நன்றாய் தெரியும். இத்தனை வருஷம் அனுபவத்தில் நான் இத்தனை காரியங்களை பார்த்துட்டேன். என் தேவனுக்கு மகமே உண்டாகும். எனக்கு அறிமான தேவோட பிள்ளைகளே, ஆவியானவர் அப்போஸ்தலர்களே முழுக்க முழுக்க கிரியை செஞ்சிருக்கிறார். நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரத்துக்குள்ள நாம் போகும்பொழுது அங்க அனனியா சப்ராவை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அனனியாவை குறித்து பேதர் என்ன சொல்றான், நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னது என்ன? என்ன பரிசுத்த ஆவிக்கு விரோதமா? அப்ப ஆவியானவர் தான் இந்த முக்கிய ஆவியானவர் முக்கியத்துவப்படுத்துறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? இது மாத்திரமா அப்போஸ்தலனாக பவுல் எடுக்க, அப்போஸ்தலனாக பவுல் செய்த முதலாவது அற்புதம் என்று தெரியுமா? அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துக்கு நீங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாக பவுல் செய்த முதலாவது அற்புதம் ஒரு மனுஷனுடைய கண்ணு குருடாக்கு. இதை யோசித்து நான் சிரித்து என்ன தெரியுமா, ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தா அது அற்புதம் மட்டும் நாம சொல்றோம், ஏசு அப்படி செஞ்சிருக்கா இல்லையா? ஆனா இங்க பார்த்தா பார்வை உள்ள பண்ண குருடனாக்குறது இதுவும் அற்புதம் தானே? ஹலோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்க்கிற ஒரு எலிமா என்கின்ற ஒரு மனுஷன், அவன் தேவனுடைய வசனத்துக்கு தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாக அவன் எதிர்த்து நின்ற போது அவன் சொன்ன, எல்லா நீதிக்கும் பகஞ்சனே, நீ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சூரியனை காணாதிருப்பாய். உடனே அவன் மப்பும் மந்தாரம் அவன் மேல விழுந்தது, கண்டறியா போச்சு. இது அற்புதம் தானே? அப்ப நான் இன்னொரு கேட்கிறதே, மறித்தவனை உயிரோடு எழுப்புறது அற்புதம் சரிதானே? உயிரோடு இருக்கிறவனை சாகடிக்கிறது அற்புதம் இல்லையோ? என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. உயிரோடு செத்து போனவனே இயேசு உயிரோடு எழுப்பினார், அப்போ சில உயிரோப்பினார், அற்புதம் பிறக்கல், இது சூப்பர் நேச்சுரல், ஐ அக்செப்ட். அதே நேரத்தில் உயிரோடு இருக்கிறோம், அனனியா சபையரால பாருங்க, நல்ல வியாதியாக இருந்தாங்க இல்லையே, நல்ல சுபனமத்தாக இருந்தாங்க, வந்தவங்களை பரிசுத்தாவினுக்கு விரோதமாக போய் சொன்னதுன்னு தப்புன்னு விழுந்து செத்துட்டான். இப்ப இதை குறிஞ்சு என்ன சார், இது அற்புதம் இல்லையா? நீங்க பேசாம இருக்கிறீங்க, இது அற்புதம் இல்லையா? இது எல்லாம் ஆவியோட செயல்கள், ஆவியோட கிரியைகள் நான் சொல்றேன். So we should understand the Holy Spirit. ஆவியானவர் அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் குறித்த ஒரு அறிவு நமக்குள்ள இருக்க வேண்டும், நமக்கு பரிசுத்தாவோட ஒரு நெருக்கமான உறவு இருக்க வேண்டும், நமக்கு பரிசுத்தாவோட நெருக்கமான ஒரு ஐக்கியம் இருக்கணும், இருக்கணும், இருக்கணும். இயேசுவை வழிநடத்தின ஆவியானவர், அப்போஸ்தலர்களை வழிநடத்தின அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். Don't forget it. There's no any difference. இயேசுவை நடத்தின ஆவியானவர், அப்போஸ்தலர்களை நடத்தின ஆவியா, அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். இயேசுவை நடத்தினது போல, அப்போஸ்தலர்களை நடத்தினது போல, என்னையும் உன்னையும் நடத்த ஆவியானவர் விரும்புகிறார், வாங்கிக்கிறார். பட் நாம அவரோட இணையிறது, நாம அவருக்கு இணம் கொடுக்கிறது இல்லையே, நாம விட்டு கொடுக்கிறது இல்லையே, அவரை குறித்த அறிவு நமக்கு இல்லையே, நாம் அவரோடு நெருங்கி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கவில்லையே. ஆகவே இந்த நாள் வரைக்கும் நாம் அப்படியே இருக்கிறோம். ஏசாயா 12 அதிகாரம் முதல வசனத்தில் வாசித்தோம் இல்லையா, ஞானத்தை உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வச்சுக்கப்பட்ட சொல்றேன், நல்லா கவனிங்க. அதான் அப்போத பாச சொன்னது போல, சொல்ல வேண்டிய சத்தியங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. பிகாஸ் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கேட்டு கேளாதவர்கள் போல செவித்துணவு உள்ளவர்களாக இருந்தா அது நான் பொறுப்பே இல்லை. இது என்ன, இதே வாரம் இதுக்காக ஆண்டு ஜெபம் பண்ணியிருக்கேன். சபையினுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆவியினை குறித்து அறிவு பெற வேண்டும். ஒவ்வொருவரும் தேவ ஆவியோட நொறுங்கி நடக்க வேண்டும், ஆவியோட சேர்ந்து வாழ வேண்டும். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். பள்ளத்தாக்கிலே ஒரு காட்சி, பள்ளத்தாக்கிலே ஒரு சம்பவம். என்ன, உலர்ந்து போய் கிடக்குது எலும்புகள், உலர்ந்து போய் கிடக்கு. அது நீண்ட நாட்களாக கிடந்தபடியால மிகவும் உலர்ந்து காணப்பட்டது. இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? இஸ் இட் பாசிபிள்? ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், தீர்க்கதரிசியை பார்த்து செய்கிறதை பார்த்து. ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், அவன் நல்ல பதில் சொன்னான். அப்ப அவன் அவனை கொண்டு தீர்க்க உரைக்க உரைக்க காரியங்கள் நடக்குது பாருங்க. தீர்க்க தரிசனம் எங்கே வருது? தேவ ஆவியனவர். ஏன்னா தீர்க்க தரிசனம் வரும் தேவ ஆவியானவர் நமக்கு தெரியும். ஏனென்றால் வரங்களும் ஆவியானவனாரு, கனிகளும் ஆவியானவனார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் இன்றைக்கு வரங்களை குறிச்சு, கனிகளை குறிச்சு, அந்நிய பாசையை குறித்து நான் பேச இங்க வரல. என்னுடைய அடிப்படை காரியம் என்னவென்றால், ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆற்றுகிற அருட்பணிகள், நமக்குள்ள இருந்து செய்கிற செயல்கள், செயல்பாடுகளை நாம் அறிந்தாத்தான், புரிந்தாத்தான் அவரோடு நாம இசைந்து இணைந்து நெருங்கி நடக்க முடியும், வாழ முடியும். He can change our life. ஆவியானவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். பாருங்க, அப்ப பெந்தெகோஸ்து நாளிலே ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் இறங்கி வந்தபோது நடந்த காரியம் என்ன? அந்நிய பாஷைகள் பேசினது மாத்திரம் இல்ல, முக்கியமாக அவருடைய வாழ்க்கை அப்பண்டவனாக மாறிட்டதே. பாருங்க, அப்பண்டவனாக மாறிட்டு அபிஷேகத்தினால் உண்டான அழகான மாற்றங்கள், அபிஷேகத்தினால் உண்டான ஆழமான மாற்றங்கள். பழைய சுபாவங்கள் ஒளிந்து போகின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவுகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின. இதன் எப்படி, இது எப்படி பாசிபிள் ஆகும், இது எப்படி சாத்தியமாகும்? என்னால என் பழைய சுபாவத்தை மாற்ற முடியுமோ, பழைய சுபாவத்தை மாற்ற முடியுமோ, எனக்குள்ள உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் என் சுபாவத்தை மாற்ற முடியும், என்னை மாற்ற முடியும். என் சுபாவத்தை மாற்றக்கூடியவர் எனக்குள்ள இருக்கிற உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான். புரிந்துகொள் சத்தியத்தை. இந்த ஆவியானவருக்கு நாம எந்த அளவுக்கு நெருங்கி நடக்கிறோமோ, இந்த ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு நாம விட்டு கொடுக்கிறோமோ, இந்த ஆவியானவர் அப்பொழுது நமக்குள்ளே செயல்பட, நம்முடைய லைஃபை சேஞ்ச் ஆக்க அவரால் முடியும், முடியும், முடியும். கவனி, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செய்கிற செயல்பாடுகள். இப்ப நான் அடுத்த காரியத்துக்குள்ள போக போறேன். கவனிங்க, என்னோட கூட திருப்பிக் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆற்றுகிற அருட்பணிகள் என்று தலைப்புல பேசுறேன். படி யாக்கோபு 4:5 கதையா வாங்க. யாக்கோபு 4:5 வாசிய கேட்போம். யாக்கோபு 4:5 நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நல்லா கவனிங்க, நம்மிடத்துல வாஞ்சியா இருக்கு, நம்மிடத்துல வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்று அறியுங்களா அப்படின்னு. அப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. கொஞ்சம் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனை குறித்த வாஞ்சை வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நமக்குள்ளே தேவனை குறித்த, கர்த்தரை குறித்த, கிறிஸ்துவை குறித்த ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தேவ ஆவியானவர் தான் எனக்குள்ளே உனக்குள்ளே அதை செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும். இன்றைக்கு நமக்குள்ளே தேவனை குறித்த ஒரு வாஞ்சை வைராக்கியம் இல்லை என்றால் அர்த்தம் என்ன தெரியுமோ, ஆவியானவர் நமக்குள்ளே சரியாக செயல்படவில்லை. நன்றா விளையாடு, ஆவியானவர் நமக்குள்ளே சரியாக செய்யப்படவில்லை. நான் முதல்ல உங்களை சொன்னேனே, ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது சபை ஆரம்பமானதுன்னு சொல்லி, இப்ப வந்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த உலகத்துல தான் தங்கி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றதை தயவு செய்து நன்றாய் கேளுங்க, நன்றாய் கேளுங்க. இயேசுவானவர் வரத்துக்கு போய் பிதாவிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பினது பெந்தைக்கோத்தினார். இந்த பெந்தைக்கோத்தானில் ஆவியானவர் வந்து சபையை ஆரம்பித்தவர் இன்றைக்கு இந்த உலகத்திலே தங்கி இருந்து நன்றாய் விளையாடுங்க, ஆவியானவர் சபைகளிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை கர்த்தருக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லட்டும், பெந்தைக்கோத்து நாளிலே இறங்கி வந்த தேவ ஆவியானவர் சபைகளிலே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தும் விசேஷத்திலே போகும் பொழுது ஏழு சபைகளுக்கு இயேசு கடிதம் எழுதும் பொழுது முடிக்கும் பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமோ, ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கிடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கிடவன். ஆகவே ஆவியானவர் சபையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, ஆவியானவர் சபைகளை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். சபையை ஆரம்பித்த ஆவியானவர் சபையை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மனவாதன் இயேசு, மனவாட்டி சபை. இப்ப ஆவியானவருடைய வேலை என்ன, எலியேசருடைய வேலை என்ன, சபையை ஆயத்தப்படுத்துறது. சபையை ஆயத்தப்படுத்தி இயேசுடைய ரகசிய வருகையிலே மத்திய ஆகாயத்திலே மனவாடத்திலே சபையை கொண்டு ஆவியானவர் கையடிப்பார். அப்ப ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு, சபையிலே. சபையில இருந்து ஆவியானவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், எந்த சபையிலே ஆவியானவர் செயல்படாமல் இருக்கிறாரோ, எந்த கூடுகைகளிலே எந்த சபைகளிலே ஆவியானவர் செயல்படாமல் இருக்கிறாரோ அந்த சபை ஒரு செத்த சபை. கவனி, எந்த மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் செயல்படாமல் இருக்கிறாரோ, எந்த மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்யாமல் இருக்கிறானோ இருக்கிறாரோ அந்த மனுஷனும் செத்து போன மனுஷன். வாசித்தவத்தின சபைக்கு சொல்லும் பொழுது நீ உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றும் செத்தவன். அர்த்தம் என்ன, அவங்கட பார்வையில அவங்க உயிர் உள்ளவங்க, ஆனா தேவ பார்வையில செத்து போன. இதை படிக்கும் பொழுது எனக்கு பயமா இருக்கு ஐயா. இன்னைக்கு எந்த பார்வையில நான் நீதிமான் போல இருக்கடா, பட் தேவ பார்வையில எந்த பார்வையில நான் பரிசுத்தமான போல இருக்கடா, அந்த தேவ பார்வையில நான் என் பார்வையில உண்மையாக இருக்கணும், தேவ பார்வையில என் பார்வைக்கு நான் உத்தமனாக இருக்கணும், அந்த தேவ பார்வையில த ஜட்மெண்ட் டே வில் கிவ் த ஆன்சர் டு எவ்ரிபடி ஹூ பிலீவ் இன் கிரைஸ்ட். நியாய தீர்ப்பு நாள் இதற்கு பதில் சொல்லும். என்னையும் உன்னையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள் இதுக்கு பதில் சொல்லும். கருமையான தேவனுடைய சிறமை என்ற விளை கொள்ளுங்க. ஆவியானவர் சபையில் இருந்து என்ன செய்யறாரு, சபையை ஆயத்தப்படுத்த. சபையாரு நீங்கள் நானும் தான் சபை. இப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சபையில வாசமா இருக்க என்ன செய்யறாரு, நம்மை என்னை உன்னை கிறிஸ்துவின் வரியைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். நீ மிஸ் ஆகிடக்கூடாது, நான் மிஸ் ஆகிடக்கூடாது. ஆகவே என்னையும் முன்னையும் ஆவியானவர் என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். வேலை நடந்து கொண்டிருக்கிறது, உள்ளே இருக்கிறவர் என்னை மாற்றுகிறார், உள்ளே இருக்கிறவர் என்னை மறுரூபமாக்குகிறார், உள்ளே இருக்கிறவர் என் பழைய சுபாவங்களை களைகிறார், உள்ளே இருக்கிறவர் எனக்கு தேவ சாயலை மறுகூட்டிக் கொண்டிருக்கிறார். அதுக்குதான் நான் தேவ ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். தனியா அந்நிய பாஷை பேசுறதுக்கு மாத்திரமல்ல, அல்லது வரங்களை ஆபரேட் பண்றதுக்கு மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்கும் கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும், ஆவியானவரே என்னை நிரப்பும், நிரப்பும். என் பாத்திரம் சங்கீதக்காரன் சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி 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 வடியிட்டுவேன். வடிகிற அனுபவம் நிரம்புறது மாத்திரம் நிரம்பி ஓபப்புலா பண்ணணும், நிரம்பி வடிகிற அனுபவம் ஆவினால் நிரப்பு 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 பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதான் நம்ம சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்றது ஒரு நாள் அனுபவம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவரை பெற்றுக் கொண்டு முடியும். குடத்துக்காக சொல்றேன், பரிசுத்தாவியானவர் பெற்றுக் கொள்றது ஒரு நாள் அனுபவம், பட் பரிசுத்தாவியானவர் நிரப்பப்படுறது தொடர்ச்சியான அனுபவம். இங்க என்ன நம்ம பயிரிதாகணும், ஏன் தெரியுமோ, நம்முடைய தனி ஜபங்களில் நாம உட்கார்ந்திருந்து ஆறுதலாக நம்முடைய ஆவியை அமர பண்ணி ஆண்டவரை உங்களுடைய ஆவியால் என்ன நிரப்பும், உங்களுடைய அபிஷேகத்தால் என்ன நிரப்பும், உங்களுடைய பரிசுத்தால் என்ன நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். எத்தனை பேர் நாம கேட்கிறோம், எத்தனை பேர் அப்படி நாம ஜபிக்கிறோம். சொன்னார், ஒருவன் தாகமா இருந்த இடத்துல வந்து பானம் பண்ணுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். அப்ப வறண்ட நிலம் செழிப்பாக மாறணும், என்ன செய்யணும், ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். வறண்டு போன வனாந்தரம் போல இருக்கிற வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டுமாக இருந்தால் தேவ ஆவியானவர் எனக்குள்ள செயல்பட வேண்டும், எனக்குள்ள தேவ ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும். அல்லது போனால் நான் வட்டி போன ஒரு கிணறு போல, அல்லது போனால் நான் ஒரு வறண்டு போன வனாந்தரம் போல காட்சி. Maybe I can believe in God, but I don't have any experience to work with the Holy Spirit. ஒருவரை நான் இயேசுவை நம்புறவனாக இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் நடக்கிற அனுபவம் இல்லாமல் இருக்கும். சொல்றேன், நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்றபடி, ஆவியானவர் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவரா, கட்சிக்காக வைராக்கியம் பாராட்டு நமக்கு குறித்து கேள்விப்படுது, கழகங்களுக்காக வைராக்கியம், பெண்ணுக்காக வைராக்கியம் பாராட்டு, மண்ணுக்காக வைராக்கியம் பாராட்டி தங்கள் உயிரையை கொடுத்தவர்களை நாம் அறிவோம். அப்படியானால் கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் நமக்குள்ள எங்கே, தேவனை குறித்த வைராக்கியம் எங்கே, இன்னைக்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின கூட்டங்கள் எங்கே, அவர்கள் பரிசுத்தாவியாக நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் பரிசுத்தாவியாக நிரப்பப்படுவதாக இருப்பார், அவர்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் தேவனை குறித்த வாஞ்சை வைராக்கியத்தை விட்டுக்கொண்டே இருப்பார். பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கு, வாசிக்கிறோம் பழையப்பாடு இல்லையா, ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, ரோமர் 12:11 ஆவியிலே அனலாயிரம். இன்றைக்கு நன்றாக கவனிங்க, நமக்குள்ள கர்த்தரை குறித்த தேவனை குறித்த வாஞ்சை வைராக்கியம் இல்லை. ஏனென்றா நம்முடைய ஆவி குளிர்ந்து போய், நான் சொல்றத கேளுங்க, நீங்க கேட்கறீங்களோ கேட்கலையோ, பட் கேட்கிற ஒருவர் இருக்க நான் அவருக்கு பயப்படுறேன், அவருக்கு தடவை கொடுப்பேன். இது என் பொறுப்பு, எனக்கு தெரியும் நான் எங்க நிக்கிறேன். கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய நம்முடைய ஆவி குளிர்ந்து போய் கிடக்கு, கவனம் ஈக்கள் வந்து முக்கும். ஹலோ, குளிர்ந்து போன ஆவியில ஈக்கள் வந்து அசுத்த ஆவிகள் வந்து நல்லா வட்டம் விடுவாரு. ஆனா ஆவி அனதா இருந்தா அனதை நெருங்குமா? யோசிப்பார். இன்னைக்கு நம்முடைய ஆவி குளிர்ந்து போய் கிடக்கு, ஆவிதான் செபிக்கிறது இல்லை, வேதத்தை நேசித்து வாசிக்கிறது இல்லை, தேவனுக்கு அடுத்த காரியங்கள ஒரு வாஞ்சை இல்லை, தேவனை தேடணும் என்ற உணர்வு இல்லை, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் இல்லை, நான் எதற்காக வாழ்கிறேன் என்று யோசிக்கிறது இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலத்தை நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறது என்று நினைக்கிறதும் இல்லை. 320,000 அதிகமான உயிர்களை அள்ளி கொண்டு போய்விட்டது வைரஸ். எத்தனை வடிச்சவங்க, எத்தனை பணக்காரங்க, எங்கேயா போச்சது படிப்பு, எங்கே பணம், எங்கே அம்பு ஒன்று வைரஸ் பார்க்க மாட்டேன், படிச்சவனே பணக்காரன் பார்க்க போது அம்பு ஒன்று அள்ளி போயிருப்பாங்க, எங்கே போயிட்டு இயேசுவுக்காக, எனக்காக, உனக்காக, நாம் பாவிகளாக இருந்தபோது நமக்காக மறித்து நமக்கு ஜீவனை தந்த, நம்முடைய வாழ்வுக்கு நம்பிக்கை தந்த ஆண்டவர் இயேசுவுக்காக, தேவகுமாரன் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை வைராக்கியத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது இந்த தேவ ஆவியானவர் தான். அப்படி வாஞ்சை வைராக்கியம் நமக்குள்ளே இல்லை என்றால் நம்முடைய ஆவி குளிர்ந்து போய்கிறது. சரி, இது குறித்து லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் இயேசு கடிதம் எழுதும் போது என்ன சொன்னா தெரியுமா, ஒண்ணு நீ அனதா இருந்த குளிர்வாய், பார்த்திருக்கீங்க, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்த என்ன செய்ய, வாந்தி பண்ணிப்பாங்க, குட் ஃபார் நத்திங் ஆங்கிலத்தில் சொல்ல போன ஒன்றுக்கு முதவா திருப்பி எடுக்கவே இல்லை. வாங்கி வாங்கி பண்ண திரும்பி எடுக்க முடியுமோ உங்களை திருப்பி எடுக்கவே முடியாது. திருப்பி போட அப்பம் போல மாறிடக்கூடாது. நான் சொல்றதை கவனிங்க. அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் விதிவெடுப்பாக இருக்கிற வாழ்க்கை அதி பயங்கரமான வில்லம் என்ன சொல்லுவேன். உலகத்திலுக்கு இருக்கிறவன் உலகத்தையாவது அனுபவிக்கிறான். ரட்சிக்கப்பட்டு ஆவியில குளிர்ந்து போய் இருக்கிறவன் உலகத்துல பாதி தேவல்ல பாதி வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப பரிதாபம் என்று பச்சையாக சத்தியின்படி சொல்லுவேன். எனக்கு அறிவான தேவடைய பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கிற ஆவி அனுபவம் வைராக்கிய வாங்கி விடுவதாக இருக்கு. இன்னைக்கு தேவனை குறித்து வைராக்கியம் நமக்குள்ள இருக்குது. என்னங்க பகையில வைராக்கியம் பாராட்டுறது அந்த மனுஷனுடைய நோ நோ நோ, இந்த மனுஷனுடைய நோ நோ, அவ்வளவு வைராக்கியம் பாரு. இது தேவாவியின் செயலா இல்ல? தேவாவி தருகிற வைராக்கியம் தேவனுக்கேற்ற வைராக்கியம், கர்த்தருக்கேற்ற வைராக்கியம். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்த ஆட்சிகர் அருப்பணிகள் தேவனை குறித்த வாஞ்சை வைராக்கியம் இருக்காரு. நம்பர் டூ படிங்க, ரோமர் 8 அதிகாரம் 8:14 நினைக்க, சீக்கிரம் படிங்க. ரோமர் 8 அதிகாரம் 14 வசனம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நன்றாக படிங்க இந்த வசனம் யாருக்கு சொல்லப்படுது? எவர்கள் என்றால் யார்? அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். உலகத்தில் இருக்கிறவனை பார்த்து ஆவி நடத்தப்படுற வார்த்தை சொல்லவே முடியாது. நான் விளையா பட் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எவர்கள் தேவ ஆவியினாக நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக புத்திராக இருக்கும். இங்கதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்க கண்டுகொள்வன். கேளு 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 கேளு, என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்தானத்தை பெற்றும் நாம சொந்த புத்தியில நடக்கிறதுக்கு இடம் இருக்கு. இது குறித்து நீதிமொழியில் என்ன சொல்லுது? உன் சுய புத்தி மேல சாயாமல் கட்டிடத்தில் மூழ்கிருக்கத்தோடு நம்பிக்கையாக உன் சுய புத்தியில சாஞ்சிறாரு. என்ன கவனிங்க, என் சுய புத்தியில நான் சாஞ்ச அர்த்தம் என்ன? என் மாம்சத்தின்படி நடக்கிறது அர்த்தம். என் சொந்த புத்தி என்ன புத்தி? மாம்சத்தின் புத்தி. இப்படிப்படை இல்லையா? ஒன்று நாம மாமிசத்தின்படி நடக்கணும் அல்லது ஆவியின்படி நடக்கணும். இது குறித்து ரோமர் 8 மதியத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தெளிவாக சொல்லப்பட்டு வாசிச்சால் புரிஞ்சவில்லை. ஆகவே எவர்கள் தேவ ஆவி நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளை. அவ தேவ ஆவியோட வஜத்தை நமக்கு இல்லாவிட்டால் நமக்கு சரியான டைரக்ஷன் இருக்காது. தேவ வஜத்தில் புரிந்து கொள்ளவே முடியாது. தேவன் என்ன குறித்து என்ன நினைக்கிறாரு, தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புறாரு, தேவன் என் வாழ்க்கையில எதை செய்ய விரும்புறாரு, நான் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் என்கின்ற எந்த விதமான ஒரு வழிகிடத்தில் நமக்கு கிடையவே கிடையாது. ஏனென்றால் தேவ அவரோட பலத்தை நமக்கு இல்லை. அதை நாம ஆண்டவரை நம்புறோம். உங்களுக்கு தெரியுமா, ரட்சிக்கப்படாத மிக பலர் ஆண்டவரை நம்புறாங்க. தெரியுமா உங்களுக்கு, அவங்க தேவோட பிள்ளை இல்லை, ரட்சிக்கப்படாத பலர் ஆண்டவர். ஏதாவது ஒரு நெருக்கம் வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா, பாஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? என்னத்துக்கு? கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? என்ன விஷயம்? சுகம் இல்ல, ஜெபம் இயேசுவை நம்புறாங்க. அவங்க ஒரு தேவைக்கு நம்புறாங்க. நெருக்கம் வந்தா இயேசு வேணும், வியாதி வந்தா இயேசு வேணும், கஷ்டம் வந்தா இயேசு வேணும், மற்றபடி தங்க புத்தியில. அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் வாழ்வம் இருந்தால் அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நடத்தப்பட்டார் அதை போல அப்போஸ்தலர்கள் ஆவியினால் நடத்தப்பட்டார்கள். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். உன் சொந்த புத்தியில நடவாதே, உன் மாமிச புத்தியில நடவாதே. முடிவு மரணமாக இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி என்ன தெரியுமோ? சரி, பரிசுத்தாவி என்ன நடத்தப்படுறது என்ற எப்படி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லி ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். 16 அதிகாரம், 16 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு இதை குறித்து அழகாக சொல்றாரு. 13 வசனம், யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் பத்து சீக்கிரமாக நேரம் கொஞ்சம் முடிக்கணும். யோவான் பதினாறு பதிமூன்று.
முதலாவது யோவான் இரண்டாம் அதிகாரத்துக்கு நான் போகும் பொழுது பிள்ளைகளை உலகத்திலும்
உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதீர்கள் என்று இல்லையா? இது எனக்கு நேரம் பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், உங்களை மனசாட்சி சொல்லுங்க, உங்களை நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் எனக்கு அன்பு இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்படியே அந்த வசனத்தை நாம என்ன செய்யறது? நான் இப்படித்தான் ஜெபிக்கிறேன், இதே நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். தேவன் கேட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் ஜெபிக்கிறாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? எந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிறேன், உங்களுடைய வார்த்தைப்படி என்னை வெட்டியது, என்னை பிரித்தது. இந்த உலக பற்றி எனக்குள்ள அட்டு போக வேண்டுமாக இருந்தா தேவ ஆகணும் எனக்குள்ள கிரிய செய்தால் ஒழிய இந்த உலக பற்றி என்னை விட்டு போகவே போகாது என்று உண்மை படி நான் உன்னை சொல்றேன். இனி ஒரு வசனம் சொல்லட்டுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னை தானே வருது, தன் செறிவு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இது சீசத்துல இருக்க பெரிய நிபந்தனை. இப்ப ஒன்று கேட்கிறேன், ஒருவன் தன்னை தானே வருது, உங்களோட மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களால வறுக்க முடியுமா? என்ன சொல்றாரு? ஒருவன் தன்னைத்தானே வறுத்து மட்டுமல்ல தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறார். அப்படி என்ன? சுய வறுப்பு, சுய வறுப்பு, செல்ஃப் டினையல், சுய வறுப்பு. இது எப்படி நமக்குள்ள சாத்தியமாகும்? அவர் தேவ ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட்டால் தான் இந்த வசனங்களை நாம கை கொள்ள முடியும். மத்திய 5:44, உங்கள் சத்துருக்களை சிறையுங்கள். இது எப்படி சாத்தியமாகும்? அவர் முறைச்சா நான் முறைப்பேன், அவர் விட்டா நான் விடுவேன். இதுதான் நம்முடைய நம்முடைய மாமிச சாயம். பட் இது எல்லாத்தையும் நாம இதெல்லாம் ஆண்டவருடைய வசனம் தானே, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தானே, இவைகளை நாம கை கொள்ளணும். நாம என்ன செய்யணும்? இதுக்கு தான் நமக்கு தேவ அவருடைய உதவி ஒத்தாசம். இதுக்கு தான் நான் சொல்றேன், சத்திய ஆவியாகிய சத்திய ஆவியான வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் வளர்த்துவார். ஆகவே பரிசுத்த ஆவியாத உதவி ஒத்தாசை இல்லாமல் நீங்களும் நானும் சத்தியத்தின்படி வாழ முடியாது. அடுத்தபடி போனால் சாட்சியா ஜீவிக்க முடியாது. அப்போ 1:8 என்ன சொல்றது? பரிசுத்தாவிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதியாவில் சமரியா உலகத்தின் முடிவடைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. வீட்டிலே சாட்சி இல்லையே, அது வேறு. இதுல சின்ன சில முறை கோபம் வரும் இல்லையா? வெளியில நல்லவர், சர்ச்சில நல்ல பரவர், நல்ல சிஸ்டர். ஏன் தெரியுமோ? சண்டே டு சண்டே மீட் பண்றோம், ஒரு கொஞ்ச நேரம் கைக்கிட்டு நல்லா இருக்கு. என்ன நல்லா பரவர் போயிடுறாரு, வீட்டை போய் கேளுங்க, கேளு பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் உங்களை குறிச்சு என்ன சாட்சி சொல்லுவாங்க? ஆனா உங்க மனைவினை குறிச்சு என்ன சாட்சி சொல்ல முடியும்? எனக்கு சேர்த்தா பிரச சொன்ன காரியம் ஞாபகம் வருது. பாச ஜொண்டிச்சோ அவரோட மனைவி அவரை பார்த்து சொன்னாராம், என்னங்க நாம போய் சேர்ச்சிலேயே நாம இருந்துடும் சொன்னார். போதகருக்கு புரியல, எல்லாம் புரியும், இது புரியல. ஏன் அப்படி சொல்றாங்க? அப்ப அவர் சொன்னாலா, சேர்ச்சில பார்த்தா தேவதூதம் போல இருக்கிறீங்க, வீட்டுல பார்த்தா பிசாசு போல இருக்கிறீங்க, அவர் சேர்ச்சில போய் இருந்துடும். இது எப்படி இருக்கு? அந்த வார்த்தை என் இருதயத்தை உடைச்சு உடனே நான் மறந்துருந்தேன். மறந்து நான் நேசிக்கிறேன். அவட பேசுற விதத்துல நடக்கிற விதத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாரும் புலவர்றது உண்மைதான், ஆனா திருந்தன திருந்தாத உள்ளங்கள் இருந்தேன்னு. நம்ம எல்லாரும் மாறணும், மனந்திருந்தோம். மற்றவர்களுக்கு நல்லவர்களுக்கு வீட்டில செல் ரெண்டு பாதிக்கணும், வெள்ளண்டு பாதிக்கு கதைக்கு தெரியாம கதைக்கிறது. சில பேருக்கு சிலவரோட நெருங்க முடியல, தகப்பனோட போய் போய் அன்பாக பேசுறதுக்கே பயமா அந்த அளவுக்கு. இப்ப உங்க ஊரெல்லாம் வந்து நான் இதெல்லாம் பார்த்துட்டு வரல, பட் என் மனசுல வரத சொல்றேன். எனக்கு தெரியும், நான் எங்க வேர் விட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். நல்ல குடும்பங்கள் தான் நல்ல சபை. உன் மனைவி குறிஞ்சி சாட்சி கொடுக்கட்டா போற என்ன? உன் பிள்ளை கடன் குறிஞ்சி சாட்சி கொடுக்கட்டா போற என்ன? இந்த வாழ்க்கை என்ன ஊழியம் எனக்கு? உலகத்தை ஆதாயப்படுத்த முடியாட்டாலும் தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தினாரு நோவா. பட் இன்றைய காலத்துக்கு உலகத்தை ஆதாரப்படுத்த தெரியுது, குடும்பத்தை ஆதாரப்படுத்த தெரியலையே, என்ன பரிதாபம். So we have to change our life by the power of the Holy Spirit. எவர்கள் தேவ அவர் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடத்துவது. ஒரு காரியத்தை பார்த்து சீக்கிரம் பார்த்து முடிப்போம். படிங்க ரோமர் 8:13 செக் 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 ரோமர் 8:13 முடிக்கிறோம். ரோமர் 8:13 3 நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செய்கிற அடுத்த அருட்பணி என்ன தெரியுமே, பாவத்தை மேற்கொள்ள பலன் தருகிறது இந்த ஆவியானவர்தான். தங்கச்சி அம்மா தம்பிமாரு பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்றேன், நானும் இந்த தேசத்துல வாலிப நாட்களில் இருந்து ஆண்டவரோடு வாழ்ந்து ஊழியர்களை செய்து எத்தனையோ காரியங்களை பார்த்து கேட்டு வந்தவர். விவரிக்க முடியாத அவைகள் இல்ல. தேவனால பயன்படுத்தப்படக்கூடிய நல்ல பாத்திரங்களுக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்தபடியான் அம்போன் அற்ப சொற்ப காரியங்களுக்காக தங்களை ஆத்மாவை கரைப்படுத்திக் கொண்டவர்கள். அறிவான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆற்றுகிற அருட்பணி மூன்றாவது என்ன தெரியுமோ, பாவத்தை மேற்கொள்ள பலம் தருகிறது பரிசுத்தார். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, பரிசுத்த ஆவியானுடைய பலம் இல்லாமல் நீங்களும் நானும் பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது முடியாது முடியாது. இன்னைக்கு ஏன் ஒரு பாவத்தில் திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன, அல்லது ஒரு சில பாவங்களில் இருந்து இன்னும் நமக்கு விடுதலை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு பரிசுத்தாவுடைய உதவி ஒத்தாசை நாம நாடல, பரிசுத்தாவின நாம இடம் கொடுக்கல, பரிசுத்தாவே நமக்குள்ள செயல்படாமல் இருக்கிறார். ஆகவேதான் பாவத்தின் மேல எனக்கு வெற்றி இல்லை. மாறாக விசாசம் நல்லா ஓதுவான், உனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது, இது உண்ட பலவீனம், அறிவு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிசாசு நல்லா ஓடி அப்படியே வச்சிடுவான். நீ ஒரு முட்கோபியா இருந்தா என்ன சொல்லுவான் தெரியுமோ, அது என்ன செய்யறது, அது உண்ட பலவீனம், அப்படி இருக்கணும். சோ இது எல்லாம் தேவனுடைய குரல் இல்லை, இது பிசாசுடைய குரல். சத்தியத்துக்கு விரோதமாக வருகிற அத்தனையும் தேவனத்திற்கு வர்றது இல்லை 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 என்று அடிச்சு சொல்லுவேன். பாவத்தை மேற்கொள்ள நமக்கு பரிசுத்தாடு நாட்கள் எல்லாம் எனக்கு இப்படி எல்லாம் எனக்கு போதிக்கல, நான் செஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, போய் கதவை போட்டு பொருளோட பேச மாட்டேன், கேட்டிருக்கேன் போய் உபாசம் முடிஞ்சாமல் கிட்டாவே நினைக்காம. அது வரைக்கும் இன்று வரைக்கும் நான் பிள்ளை இல்லாத எப்பயும் முகவரி இல்லாதவனா போய் இருப்பேன். தேவ ஆவியானவர் தந்த பலத்திலும் தேவனுடைய கிருபையிலும் இன்று வரைக்கும் நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கு. இது வாழ்ந்தாலும் அவரை மட்டும் நான் புரிய மாட்டேன், அதுக்கு புரிய நான் வாழவும் மாட்டேன். இட வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், அது என்ன ஆட்கொண்ட இயேசுக்காக வாழணும். அடிக்கடி ஆண்டோடு பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க விருப்பம் தான் என் விருப்பம், நீங்க காற்று பார்த்தா என் பாதை இல்லை, மற்றபடி இந்த வாழ்க்கையெல்லாம் மாய். எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாம் மாய், அல்லது 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் அது எல்லாம் உங்களுக்கு ஈடாக. எங்கள் பறந்த உடைய கொடி தேசமே, உங்களுடைய தேசத்தாலே நான் சோகப்பாடு. அடுத்த பாட்டு நான் வாசிக்கிறேன், தருவார் தேவடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நானும் நீங்களும் தனித்தனியே ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும் சந்திப்பின் நாள் என்றார், மீட்டிங் டே, சந்திப்பின் நாள். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எப்படி வாழ்ந்தேன், எப்படி என் வாழ்க்கையை செலவழித்தேன், ஒரு நாளைக்கு நான் அவரை நேருக்கு நேரம் பார்ப்பேன், அதைதான் நான் பயப்படுறேன். மற்றபடி இந்த உலகத்தில் வருகிறது போகிறேன் அழிந்து போகிறவைகளை அசைவுள்ளவைகளை அல்ல, அசையாதவைகளை நாடி காத்திருக்கிற நாம் உறுதியாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளும் போகட்டும். இதற்கு பாவத்தை மேற்கொள்ள பரிசுத்தாவுடைய பலம் இல்லாமல் இன்றைக்கு ஒருவேளை உன்னால ஒரு சில பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் இருக்குதா? உனக்கு தேவை பரிசுத்தாவுடைய உதவி ஒத்தாசை. ஆவியாவுடைய உதவி ஒத்தாசையை பெற்று அவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் உனக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை. என்ன நடக்க தெரியுமோ, ஒன்று பாவம் நம்ம மேற்கொள்ளணும், அதுக்கு நாம பாவத்தை மேற்கொள்ளணும். ஒன்று பாவம் நம்ம மேற்கொள்ளணும் அல்லது நாம பாவத்தை மேற்கொள்ளணும், கண்ணத்தான் நடக்கும். அப்ப வெளிப்பட்டு விஷயத்துல சபைகளுக்கு ஏசு கல்வி முடிவு என்ன சொல்ல தெரியுமோ, ஜெயம் கொள்ளுகிறவர்களோ ஜெயம் கொள்ளுகிறவர்களோ செய்யக்கூடும். அப்ப பாவத்தை நான் ஜெயம் கொள்ளாவிட்டால், பாவத்தை நான் மேற்கொள்ளாவிட்டால் எப்படி பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது? பாவத்தோடு நான் மறிச்சால் எப்படி பரந்து பரம தேவோட ராஜ்யத்தோடு பிரவேசிப்பேன்? ஆகவே ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும் அப்போது நான் சுத்தமாவேன், என்னை குணமாக்கும் அப்போது நான் குணமாவேன். நான் வாழ்ந்த போலி வாழ்க்கை போதுமப்பா, நான் வாழ்ந்த இரத்த வாழ்க்கை போதுமப்பா, நான் வாழ்ந்த குளிர்ந்து போன வாழ்க்கை போதுமப்பா, அனதுமில்லாமல் குளிர்ந்தில்லாமல் வாழ்ந்த காலம் போதும். ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், ஆவியானவரே என்னை உயிர்ப்பியும், சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி விட்டீங்க நான் பேசிட்டே இருப்பேன். பரிசில இருக்கிற சபைக்கு ஒரு மணி நேரம் ஆவியானவர் பேசுறேன். உடைந்து உள்ள ஒப்பு கொடுத்த ஆண்டவரத்தில் ஆவியானவருக்காக ஜெபம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர், அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார், அவர் உங்களை நடத்த விரும்புகிறார். இவருடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இவருடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் சத்தியத்தின்படி வாழ முடியாது, சாட்சியாக வாழ முடியாது. இவருடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் நீங்கள் தேவ ஆவியில் நடத்தப்படவே முடியாது. ஆகவே ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர், இவரோடு நெருங்கி வாங்க. நான் முதல் சொன்னது போல பரிசுத்தாவியான பெற்றுக் கொடுத்து ஒரு நாள் அனுபவம் பரிசுத்தா நிரப்பப்படுறது தொடர்ச்சியா நடக்கும். ஆகவே உங்கள் அன்றாட ஜபங்களிலே தரிச்சிருந்து ஆண்டவரே உங்களுடைய ஆவியானது நிரப்பும், நிரப்பும். யூ கேன் ஃபீல் இட் இன் யுவர் இன்னர் பீயிங். உன்னுடைய உள்ளான மனுஷனிலே ஆவியானவர் அசைவாததை உணர முடியும். அந்த நேரங்கள் நான் உனக்குள்ள ஒரு வைராக்கியம் பட்டியலிருந்து நீ காண முடியும். அந்த அனுபவம் உனக்குள்ள வேணும் என்று நான் அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுக்காக கடைசியாக நீ வாழ வேண்டுமா? உன் ஆத்மா வீடணுமா? நீ தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமா? உனக்குள்ள இருக்க தேவ ஆவியோடு நீ சேர்ந்து கொள், அவரோடு சேர்ந்து கொள், அவரோட உதவி ஒத்தாசையை நாடு. ஆண்டவரே உங்களுடைய ஆவியால் என்ன நிரப்பும், ஒவ்வொரு நாளும் செபத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆவியினால நிரப்புங்க. இந்த வாழ்க்கை மாறட்டும், கொழுந்து போன இல்லமை மாறட்டும், உணர்வில்லாத தன்மைகள் மாறட்டும். ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படட்டும். எஞ்சி இருக்கிற காலத்தையாவது ஆண்டவரே உடைய சித்தப்படி நான் செலவழிக்கட்டும். என் சுட்டியின் படி வாழ்ந்தது போதும் ஐயா, இனிமேலாவது உன் சித்தப்படி வாழ என்னை ஒப்புகடுகிறேனப்பா, ஆவியானவரை என்னை ஆட்கொள்ளுங்க என்று கேட்பீங்களா? ஒரு காரியம் சொல்ல முடிகிறேன், அதே 8 ரோமர் 8 26 வசனத்தில் பார்த்தீங்களா இருந்தா, இந்த ஆவியானவர் பலவீனத்திலே நமக்கு உதவி செய்யறாரா? அது மாத்திரமில்ல, வாக்கு கடங்காத பெருமைச்சுக்கோடு விண்ணப்பம் பண்றா. யாருக்கு பலவீனம் இல்லை, எல்லாருக்கும். ஆனா ஆவியானவர் பலவீனங்களை உதவி செய்யறாரா? அது மாத்திரமில்ல, உனக்காக எனக்காக நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமைச்சுக்கோடு வேண்டுதல் செய்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுது. எத்தனை ஆறுதல் பாருங்க. அது மாத்திரமில்ல, தேற்றரவாளன். இந்த ஆவியானவருக்கு ஒரு பேர் இருக்குது, கம்ஃபர்டர், தேற்றுகிறவர். தொல்லைகள் என்றும் கவலைகள் என்றும் கண்ணீர் விடும் பொழுதெல்லாம் நம்மை தேற்றுகிற ஒருவர் உள்ளே இருக்கிறார். அவருடைய உத்தாசை உதவிய முதலாவது நாடுவோமே. ஆவியானவர் என் உள்ள உதஞ்சி உருகுப்பா, என்னை தேற்றுகிற ஆவியானவரே, என்னை வளப்படுத்துங்க. உள்ளே இருக்கிற நம்மை தேற்றுவார். ஒருவேளை மனுஷனால வசனத்தை சொல்லலாம், ஆனா இவர் நம்மை தேற்று அத்தவர் வல்லவரா இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை நன்றாட்டும். என் இதய விருப்பமும் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாரும் பரிசுத்தாவோடு இணைந்து வாழ வேண்டும், பரிசுத்தாவோட நெருங்கி ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தாவோட உதவி ஒத்தாசையோடு வாழ வேண்டும். இயேசு பரிசுத்தாவிலே நடத்தப்பட்டாரு, அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவில் நடத்தப்பட்டாரு. நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவிலே நடத்தப்பட வேண்டும். பரிசுத்தாவுடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் தேவனுக்கு என்ற பக்தி வைராக்கியம் பாராட்ட முடியாது. பரிசுத்தாவுடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் நாம் சத்தியத்தின்படி வாழ முடியாது. பரிசுத்தாவுடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை உதவி செய்யறாரு, வாக்கு கிடங்காத பெருமைச்சு விண்ணப்பம் பண்றாரு. கம்போர்ட் பண்றாரு, தேற்றுகிறாரு, ஆட்டுகிறாரு. இன்னும் நிறைய காரியங்கள் அவர் செய்கிறாரு. ஒரு ஒரு நாளைக்கு நேரம் இருந்தா பார்ப்போம். சேவனுமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் பாரத்தை நான் இறக்கி வைத்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் நான் கொண்டு வந்த தேவனுடைய வார்த்தைகளை, நான் சுமந்த வார்த்தை, ஒரு ஸ்திரியானவன் தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது போல என் மனதில் இருந்த வார்த்தைகளை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். என்ன கரிமானவர்களே, இது தேவன் உங்களுக்கு அனுப்பின வார்த்தைகள். பரிசுத்த ஆவியானவர், ஆழ்தத்துவம் உள்ளவர், அவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறாரு. இவருடைய செபிக்கு ஜெபிக்கிற நேரத்தில் கேளுங்க, ஆவியானவரே எனக்கு ஊக்கமாக செபிக்க உதவி. ஒவ்வொரு தடவையும் நான் தனியை செபம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு தடவையும் நான் கேட்பேன், ஆவியானவரே என் சிந்தனைகளை ஆட்கொள்ளுங்கப்பா, ஏற்றபடி ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நான் செபிக்க உட்காரும் பொழுது ஆவியானோட உதவி உத்தாசை நான் நாடுவதுண்டு. நீங்கள் அப்படி செய்யுங்க, ஆவியானவர் உதவி செய்வார். என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்க என்று சொன்னீங்களே அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கு சபை ஆயத்தப்படும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே கிரிய செய்யுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, முடிவு பரியந்தும் எங்களை நடத்துகிறது. நாங்கள் மண்டாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் அநியோன்யமும் நம் அனைவரோடும் என்று கூடியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.